அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
கடவுள் வாழ்த்தினுடைய இரண்டாவது குரலிலே நிலை கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முதல் கடவுள் வணக்கம் சொன்னார் முதல் குரலிலே என்று சொன்னேன். இப்பொழுது ஒரு சகோதரி கேட்டபடியால் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதில் ஒரு சொல்லுக்கு விளக்கம் சொல்லாமலே நான் மேலே போய்விட்டேன். இயல்பாகிய நாதமாத்திரையா நன்றி என்று வருகிறது. நான் அது நேற்றே விளக்கம் சொன்ன மன நினைப்பிலே அது போய்விட்டேன். சொன்னது உண்மை. இதுல ரெண்டு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் குரலை பொறுத்தளவிலே தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இந்த உவமை தலைமையை சொல்ல வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஆணாவுக்கு எப்படி தலைமை வருகிறது அச்சரங்களுக்குள்ளே, ஆண்டவனுக்கு எப்படி உலகத்துக்குள்ளே தலைமை வருகிறது என்று ரெண்டு பிரிவு சொல்லுகிறார். நீங்கள் அதில் குழம்பி போகக்கூடாது. ஆணாவுக்கு வருகிறது போலவே இறைவனுக்கும் தலைமை இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஆணாவுக்கு தலைமை வருகிற லட்சணங்களை தனியே சொல்லி ஆண்டவனுக்கு லட்சணங்களை, ஆண்டவனுக்கு தலைமை வருகிற லட்சணங்களை சொல்கிறார். தலைமைக்கு சொன்ன லட்சணங்கள் ரெண்டும் பொருந்த வேண்டும் என்பது அவசியமில்லை. இப்போ ஆன்மாவுக்கு இயல்பாகவே பிறக்கிறது தலைமைக்கு காரணம் என்றால் ஆண்டவனுக்கு அது காரணமில்லை. ஆண்டவனுக்கு நூலறிவான் அன்றி வாளறிவான் அறிவது தான் அவனுடைய தகுதி. ஆகவே அந்த ஒப்பீட்டை தவிர்த்து விடுங்கள். தலைமை என்ற அந்த ஒன்றை மட்டும் பொருத்தி கொள்ள வேண்டும் என்பது முதல். இயல்பாக நாதமாத்திரை என்பது நான் நேற்று சொன்னது போல வேறொன்றும் இல்லை. உள்ளே இருந்து எந்த உராய்வுமின்றி தானாக சப்தரூபமாக பிறப்பதுதான் அகரத்துக்கு இருக்கிற சிறப்பு. மற்ற அச்சரங்கள் எல்லாமே விகாரப்படுத்தப்பட்டு பிறக்கின்றன. அதனால்தான் அகரத்துக்கு அந்த அச்சரங்களுக்குள்ளே தலைமை என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஐயா கேட்டார், வீடு வீடு என்கிறீர்களே அது என்ன என்று கேட்டார். அது பெரிய விஷயம்தான். கேள்வி சரியான கேள்வி. வீடு என்பதற்கு அந்த சொல்லிலேயே அர்த்தம் உண்டு. நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு, அவ்வளவுதான். மொழி அமைப்பிலேயே அதற்கு அர்த்தம் உண்டு. இதுக்கு மேலே அர்த்தம் சொல்லென்றால் சொல்ல முடியாது என்று பரிமளலகரே சொல்லியிருக்கிறார். அதுதான் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகையினும் காரண வகையாகிய துறவரத்தால் அன்று இலக்கண வகையால் பூரணப்படாமையின் என்றபடியால் அதுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது. வீடு பேர் என்பது இறைவனை தொடுவது, இறைமயமாவது, அவ்வளவு மட்டும் புரிந்து கொண்டால் போதும். இது ரெண்டையும் வைத்துக் கொண்டு பழையபடி நாங்கள் கல்விக்குள்ளே நுழைகிறோம். கல்வியினுடைய பயன் அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள், துறவு, வீடு. அப்போ கல்வி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுல ஒரு சிறப்பு சொல்கிறேன். நீங்க போன பிறகு ஒரு எண்ணம் வந்தது, அதை சொல்லலாம் என்பதற்காக சொல்லுகிறேன். கல்வியாலே அறிவு பெற்று விட்டீர்கள் என்று வையுங்கள். அந்த அறிவு உங்களிடம் இருந்தால் கல்வி தேவையில்லை. இப்ப ஒரு மனிதன், ஒருவன் அறிவாளியாக இருக்கிறான், அவன் படிக்க கூட இல்லை, அறிவாளியாக இருக்கிறான், அவனுக்குரிய மதிப்பு கல்வியாளனுக்கு கிடைக்கிறதை விட அதிகம் கிடைக்கும். அதுதான் பரமஹம்சருக்கு விவேகானந்தர் சொன்னது. அவர் படித்தது இல்லை, ஆனால் அறிவு இருக்கிறது. அப்ப என்ன நம்முடைய பெரியவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இவன் போன பிறவியிலே நிறைய படித்தபடியால் இந்த பிறவியிலே அறிவாளியாவே பிறந்து விட்டான். நமக்கு பிறப்பு தொடர்புகளை நம்புகிறவர்கள் அல்லவா நாங்கள். அப்ப இந்த பிறப்புல ஒருத்தன் பெருசா படிக்க இல்லை, ஆனா அறிவாளியா இருக்கிறான். காமராஜர் பெரிய படிப்பாளி இல்லை, ஆனா நிறைய சாதிச்சிருக்கிறார். அவர் எப்படி வந்தது? அவர் படிக்க இல்லையே, படிப்பு இல்லாதவன் எப்படி? அவர் போன பிறப்புல படிச்சு முடிச்சிருப்பார், அந்த முடிகிற நேரத்துல உயிர் பிரிந்திருக்கும். இந்த பிறவியில வந்து பிறக்கிற பொழுது அறிவாளியாவே பிறந்துட்டார். இங்க வந்து சர்டிபிகேட் எடுக்க வேணும் என்று அவசியம் இல்லை. அதுபோல ஒருவனிடம் ஒழுக்கம் நிறைந்திருந்தால் கல்வியாளனை விட அறிவாளியை விட அவனுக்கு சமுதாயம் மதிப்பு கொடுக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இதுல எங்க நீங்க பொருந்துறீங்களோ அந்த அதுக்கு கீழே இருக்கிற நிலையை விட உங்களை சமுதாயம் மதிக்கும். ஒருத்தன் ஒழுக்கத்துல பெரியவனா இருக்கிறான்னு வைங்க, கல்வியாளன் அவனுக்கு கீழே தான், அறிவாளி அவனுக்கு கீழே தான். அது மேல ஒருத்தர் அன்புல நிறைஞ்சிருக்கிறார் என்று வைங்க, மற்றவர்கள் எல்லாம் கீழே. உலகத்தினுடைய துன்பத்திற்காக சிலுவையிலே இயேசுநாதர் அறையப்பட்டார். அவர் என்ன பெரிய டாக்டர் பட்டம் பெற்றவரா? உலகம் முழுவதும் போற்றுகிறதே, ஏன் போற்றுகிறது? அந்த அன்பை பார்க்கிற பொழுது கல்வி அறிவு இதெல்லாம் கீழே தான். இப்படியே எந்த ஸ்டெப்ல இருந்தாலும் அதுக்கு கீழே இல்லாமல் அந்த ஸ்டெப்புக்கு வந்திருந்தா கூட நாங்கள் உடனே என்னென்ன முடிவு பண்ண வேணும் என்றால், போன பிறப்பில் இதெல்லாம் இவர்களுக்கு கூடிவிட்டது என்று முடிவு பண்ண வேண்டும். இதுக்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். திருத்தொண்டர் தொகை என்று உங்களுக்கு தெரியும், அடியார்களை போற்றி சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை. ஒவ்வொரு அடியாருக்கும் சொல்ல தில்லைவாளந்தனர்தம் அடியார்க்கம் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இது சொல்லிக் கொண்டு வருகிறார். அல்லவா கண்ணப்பருக்கு வருகிற பொழுது அவர் ஒரு தொடர் சொல்லுகிறார், ரொம்ப முக்கியமான தொடர். கண்ணப்பரை சொல்கிற பொழுது என்ன சொன்னார் என்றால், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்றார். நம்பி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? நம்பி என்றால் ஆடவர் சிறந்தவன் என்று அர்த்தம், நங்கை என்றால் பெண்களுள் சிறந்தவர் என்று அர்த்தம். கண்ணப்பர் வேடுவன், ஒன்றும் பெரிய படிப்பு படிக்காதவன், வண்டியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு தீத்தினவன். இவனை நம்பி என்கிறார், ஆடவருள் சிறந்தவன் என்று அர்த்தம். அது கூட சொல்லியிருக்கலாம், தப்பில்லை. என்ன தெரியுமா அதுக்கு முன்னுக்கு ஒரு தொடர்பு, கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கலை என்ற சொல்லுக்கு கல்வி என்று அர்த்தம், கலை என்ற சொல்லுக்கு கல்வி என்று அர்த்தம். என்ன சொல்லுகிறார், கலை மலிந்த சீர் நம்பி என்றால் என்ன அர்த்தம், கல்வியில் சிறந்தவராகிய கண்ணப்பர்க்கு நான் அடியேன் என்று பாடுகிறார். அந்த ஆள் நேசரிக்கு கூட போனது கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது எப்படி அப்படி சொல்லியிருப்பார், கலைமடிந்த சீர் நம்பி என்று எப்படி சொல்ல வாய்ப்பு கிடைச்சது என்று கேட்டால், சுந்தரர் பிள்ளையா சொல்லுவாரா? சரியா தான் சொல்லியிருப்பார். அவர் ஏன் அதை சொன்னார் என்றால், கண்ணப்பருடைய வாழ்க்கை வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு கல் மேலே அன்பு கொண்டார், ஒரு கல் மேலே அன்பு கொண்டார். கல்லால் லிங்கம் தானே என்று, லிங்கம் கல்லு தானே சார். அவர் மேலே போய் பார்க்கிறார், லிங்க ரூபத்திலே ஒரு கல் இருந்தது, அதன் மேலே அன்பு கொண்டார். அந்த அன்பு எந்த எல்லைக்கு போனது என்று கேட்டால், பார்த்த உடனே அந்த அன்பு, அது பெரிய ஆச்சரியம் பாருங்க. பெரிய மலையில ஏறுகிறார், பொன்முகலி ஆற்றை கடந்து காலத்தி மலையில ஏறுகிறார், சிவபெருமானை பார்த்தார், பார்த்ததுதான். இந்த உலகத்திலே நான் முன்ன சொன்னதையே தான் திருப்பி வலியுறுத்த போகிறேன், சிவனடியார்களுக்குள்ளே கடவுளை ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சவர் கண்ணப்பர். ரொம்ப சீக்கிரமா எப்ப கண்டார், அவருக்கு சமயம் தெரியாது, சமயம் படிச்சதில்லை, திருக்குறள் படிச்சதில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் படிச்சதில்லை. வேட்டுவ வேலை பண்ணி கொண்டிருந்தவருக்கு சிவனை கண்டார், அண்டைக்குத்தான் முதல் முதல் கண்டார். பூசை இருக்குன்றதே அவருக்கு தெரியாது, கடவுளுக்கு ஒரு பூசை பண்றதுங்கிறதே இவருக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிறதான் சொல்றாங்க, உங்க அப்பனோட ஒரு தரம் வந்தேன், அப்போ ஒரு ஐயர் வந்து பூ எல்லாம் போட்டார், சாப்பாடு எல்லாம் வச்சார், அப்படிதான் இவருக்கு பண்ணுவாங்க போல இருக்குன்னு அப்படியாண்டு இவர் கேட்கிறார். அப்ப பூசைக்கு ஒரு நாள் பூசை கூட இந்த ஆள் பார்த்ததில்லை கண்ணப்பர். அப்படிப்பட்டவர் சிவனை கண்டு ஆறாவது நாளிலே முத்தி, அதுதான் பட்டன்தடிகள் பாடுகிற பொழுது நாலாறில் கண்ணிழந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்றார். ஆறு நாள்ல முடியுமாடா கடவுள்கிட்ட? சிவபெருமானே கூப்பிட்டு அணைச்சு கொண்டார், நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்னுடைய வாழ்ந்து கூப்பிட்டுட்டார். நம் சமய பெரியவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. முதல் நாள் வந்தார், பார்த்தார், கதை தெரியும் உங்களுக்கு, சும்மா மேலோட்டம் சுவைக்காக சொல்லுகிறேன். பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு வந்த முதல் ஞாபகம், ஐயோ இந்த மலையில தனியே இருக்கிறானே, இவனுக்கு யார் சாப்பாடு கொடுத்தார்களோன்னு நினைச்சாராம். நாம சாமியை பார்த்தா நமக்கு எப்ப சாப்பாடு தரப்போறேன்னு கேட்போம், அவ்வளோ பக்திமான்கள். அவருக்கு அது, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, பாதுகாப்பு கொடுக்கணுமே, இவர் நினைக்கிறார் கடவுளை காப்பாத்துறாரா. இப்பவும் சில பேர் அப்படி நினைக்கிறார்கள், கடவுளை காப்பாற்றுறவர்கள் தாங்கள் நினைக்க, அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, இது அன்பினுடைய வெளிப்பாடு. கீழே போய் என்ன சாப்பாடு கொண்டு வரலான்னு நினைச்சார், அங்க பண்டி ஏற்கனவே கொன்று விட்டு வந்தார், வெட்டினார், நல்ல நல்ல சதையா எடுத்தார், சுட வச்சார், வாயில போட்டு சப்பி பார்த்தார். இந்த சேக்கலாரை தூக்கி தூக்குல போட்டுருவார்கள் வேற சமயத்திலேயே. சமயம் சமயம் ஒழுக்கம் என்று எதை எதை சொல்லுகிறோமோ அத்தனையும் மீற வைக்கிறார் ஒருத்தனை. சரி பண்றச்சியதான் கொடுத்து சுத்தமா கொண்டு கொடுத்தியா, வாயில போட்டு அதைக்கு பார்த்து அதோட இலையில வச்சு சாமிக்கு வைக்கிறார், வச்சு சாப்பிடையா, அது அபிஷேகம் பண்ணணுமேனு வாயில தண்ணி குடம், இதுதான் வாய் தான் குடம், தண்ணியை எச்சில் தண்ணியை துப்பினார், தலையில பூ வச்சு கொண்டு வந்தாரே, ஒரு கையில வில்லம்பூ ஒரு கையில மாமிசம், பூ வைக்க இடம் இல்லை, தட்டம் கிட்ட எல்லாம் இருந்தால் கொண்டு போயில்லை, தட்டத்தை தலையில பூ வச்சுட்டு கொண்டு வந்து பூவை போட்டு எச்சி தண்ணியை துப்பிச்சு மாமிசம் கொடுத்துட்டு காவலுக்கு இருக்குது. சிவபெருமானுக்கு இவர் காவலாம், காவலுக்கு இருக்குது. மாலை பூரா காரில் இருந்தார், அடுத்த நாள் காலையில வந்தோடனே இனி அடுத்த நாள் காலைக்கு சாப்பாடு கொண்டு கொண்டு இந்த ஆள் கீழே இறங்கிட்டு. நான் நினைக்கிறது உண்டு, சேக்கலார் பண்ணின வம்புகளில் இதெல்லாம் உண்டு. என்ன பண்ணிருக்கணும், இந்த கதைய கண்ணப்பர் கதையாவே படிச்சிருந்தா கூட ஒன்றும் தப்பில்லை. இதுக்குள்ள ஒரு பிராமணரை கொண்டு பூத்துறார். இப்ப திருக்க சிவகோச்சாரியார் இல்லாட்டி இந்த கதைக்கு ஏதாவது நஷ்டமா? கண்ணப்பன் வந்தான், கண்ணில ரத்தம் அழிஞ்சது, இப்ப முடிஞ்சதே வேணும்னு பண்ணுறாரு பாருங்க சேக்கல. இப்ப கண்ண அப்ப வேணும்னு வந்து விட்டது. கண்ண இவர் போனோடனே சிவகோச்சாரியார் என்கின்ற அந்த பிராமணர் வந்தார். ஏறி வந்து பார்த்தார், எல்லாம் மாமிசம் அந்தாள் பதறி போச்சு. ஐயோ இப்படி பண்ணியிருக்கிறார்களே என்று எல்லாம் என்னமோ தடியோ தண்டோ எடுத்து அதெல்லாம் தப்பி இருப்பார். தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் புண்ணியாசனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். கொண்டு வந்து தான் கொண்டு வந்து அந்த பொங்கலை வச்சார். அவர் வறுமைப்பட்ட குருக்களை தான் இருந்திருப்பார். பொண்ணு அவர் நல்லவர் தான், கெட்டவர் இல்லை. கொண்டு வந்து வச்சார். எல்லாம் முடிச்சு இவர் போனோன்னா அவன் வந்தான். அவன் வந்து பார்த்தான், இது என்னமோ பூ எல்லாம் போட்டிருக்குது, பொங்கல் வச்சிருக்கு, இது என்னடா சத்தியில் அதை சாப்பாடு தூக்கி போடுறாங்களான்ட்டார். மாமிசத்தை கொண்டு வச்சான். அதுக்கப்புறம் அவர் போனோடனே இவர் வந்தார். இப்படியே மாறி மாறி ஒரு நாள் பகல் மாமிசம், அடுத்த நாள் சிவபெருமானுக்கு, ஒரு நாள் வெஜ், ஒரு நாளைக்கு நான்வெஜ். இதெல்லாம் முடிஞ்சது. பிராமணர் களைச்சு போனார். களைச்சு போய் சொன்னார், சிவானே இது என்ன இப்படி பண்ணுறியே, நீ இதை பண்ணலாமா, இந்த பாவம் செய்கிறவனை நீ தண்டிக்க வேணும் என்று அழுதுட்டு போயிட்டார். சிவபெருமான் என்ன பண்ணியிருக்க வேண்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். சிவபெருமான் நாம் என்னென்ன செய்கிறதுன்ற சிவபெருமான் பின்னால் முடிவு பண்ணட்டும். சிவபெருமான் என்ன பண்ணியிருக்க வேண்டும், நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறது, கண்ணப்பர் கனவிலே போய், கண்ணப்பா நீ செய்கிற பூசை முறை பிழை, நாளைக்கு வந்து ஒளிந்திருந்து இந்த அந்தனர் பூசையை பார்த்து அதுபோல் செய்கின்றால் கண்ணப்பன் செய்திருப்பானா செய்திருக்க மாட்டானா? செய்திருப்பான். இந்த சிவபெருமான் என்ன பண்ணினார், கண்ணப்பனுடைய கனவிலே போகாமல் சிவகோச்சாரியார் கனவிலே போய் இப்படி ஒருத்தன் நாளைக்கு பூசை பண்ணுவான் வந்து பாடுறான்ட்டார். நேசரி படிக்கிற பிள்ளைக்கு சொல்லலாம் பி அண்ணன்னு பார்த்து படிக்கின்ற, பி அண்ணனை பார்த்து சொல்லலாமா நேசரி தம்பியை பார்த்து படிக்கின்ற, அப்படி சொல்றாரு பாருங்க சிவபெருமான். நம்பக்கள் அன்பு, அவன் செய்கிற அன்பெல்லாம் அவன் செய்கிற எல்லாமே அன்பு தாண்டா, நீ நாளைக்கு வந்து பாருன்றார். அடுத்த நாள் வந்தார் சிவகோச்சாரியார். சிவபெருமானே வந்து கனவுல சொல்லிட்டார், இங்க பாருங்க இதுதான் ஆசார் ஒழுக்கம். இப்போ நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம், சிவபெருமானே சொல்லிட்டார் அதுதான் நல்ல சாப்பாடு அபிர்வாகத்துக்கு ஒத்தது என்று சொல்லி வந்து அந்த ரிச்சியில் நாங்களும் ஒரு துண்டு சாப்பிட்ருப்போம். சிவபெருமானே சொல்லிட்டா நாம சாப்பிட்டா என்னன்ட்டு சேக்கலார் பாடினார். அந்த அந்தனர் வழமை போல அத்தனையும் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி தன் வேலையை செய்தார். அவருக்கு அது ஒழுக்கம். உங்கள் ஒழுக்கத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியாது, என் ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்க முடியாது. வச்சுட்டு ஒளிஞ்சிட்டு பார்க்குறார், கண்ணப்பன் வந்தான். அந்த கதை உங்களுக்கு தெரியும், கண்ணப்பன் வந்தால் கண்ணில் ரத்தம் வழியுது, எல்லாம் போட்டுட்டான், கீழே போய் கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், ரத்தத்தை துடைச்சி துடைச்சி பார்த்தான், ரத்தம் மென்மேலும் பெருகியது. அதுக்கப்புறம் நினைச்சான், யார் இந்த கொடுமையை இறைவனுக்கு செய்தவன் என்று சொல்லி அம்பை எடுத்து தேடினான். அன்றைக்கு மட்டும் சிவச்சரியார் அம்பிட்டு இருந்தால் கதை முடிஞ்சது, சிவன் மறைச்சிட்டார். இப்போ அடுத்தது ஞாபகம் வந்தது, கண்ணப்பனுக்கு கண்ணுக்கு கண் கொடுக்க வேணும்னு நினைச்சான். இந்த நிமிஷம் கவலை போச்சுட்டார். பாருங்க, நாங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ குலதெய்வம்ங்கிறோம், எத்தனையோ பூசை பண்ணுறோம், எங்கேயாவது மூல விக்கிரத்தில் கண்ணிலிருந்து ரத்தம் வந்தால் நாங்கள் யாராவது ஒருத்தர் கண்ணை எடுத்து அப்புறதா நினைப்போமா? கண்ணை எடுத்து அப்புறதான் நாம கண்ணை கண்ணுக்கு கண் கொடுக்க மாட்டோம், சாமிக்கு சாமி கொடுத்துருவோம். இந்த சாமியை தூக்கி போட்டு வேறு சாமியை வைரானுவோம், அவ்வளோ தானே நாங்கள் பண்ணுவோம். இவர் கண்ணை கொடுக்க வேணும்னு நினைச்சா, நம்மளால முடியுங்களா? நான் விளையாட்டா சொல்கிறது, நம்மால முடியாதுன்னு சொல்ல எனக்கு என்ன உரிமை, உங்களில் யாராவது ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுப்பீர்கள். கொடுக்கலாம் என்று நினைக்கிறவங்க கூட என்ன நினைப்பான்னு தெரியுமா, கண்ணுக்கு கண் கொடுக்கத்தான் வேணும், யாருடைய கண்ணை கொடுத்தா நல்லா இருக்கு, இதுதானே பொதுவான இயல்பு, நம்ம கண் கொடுக்க நினைப்பானா? கண்ணை கொடுத்தான். அதுக்கு பிறகு கதையெல்லாம் உங்களுக்கு சிவபெருமானை ஏற்றுக்கொண்டார். இந்த கதையில் என்ன சுவையின்றா பாருங்க, கண்ணப்பனுக்கு இருந்த தகுதி என்ன தெரியுமா, ஒன்றுமே படிக்காத, ஒன்றுமே படிக்காதவர். அதனால் ஆறே நாளில் கடவுளை அடைஞ்சிட்டார். அடியார்களுக்குள்ள நல்லா படித்தவர் நாவுக்கரசர், அவருக்கு நாவுக்கரசர்ன்ற பட்டமே கொடுத்தார்கள். அவர் 81 வயசு வரையும் உழன்றார். அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ரொம்ப படித்தா கடவுள்கிட்ட லேட்டாக போக வேணும். இப்போ இந்த கண்ணப்பருக்கு சொல்லுகிறார், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்கிறார் சுந்தரர். அது ஏன் சொன்னாருங்கிறதுக்கு விளக்கம் தெரிகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா, இந்த அன்பு காட்டுதல் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள், அன்பு காட்டுதல். அன்பு காட்டுதலுக்கு என்ன லட்சணம் வேணும் என்றால், யாராவது ஒருத்தர் அன்பு காட்டினா அந்த அன்பை நீங்கள் பிரதிபலிக்க வேணும், அப்போதான் அந்த அன்பு இரட்டிப்பாகும். இப்ப நான் உங்களை அன்பு காட்டுகிறேன், காட்டின உடனே நீங்க அது மாதிரி ரெண்டு மடங்கு என் மேல அன்பு காட்டுவீர்கள், பிறகு நான் அதை நாளா காட்டுவேன், நீங்க அது பிறகு எட்டா காட்டுவீர்கள், இப்படியே பெருகும். அன்புக்கு தான் லட்சணம், பிரதிபலிக்க தெரிஞ்சவனுக்கு தான் அன்பு போய் சேரும். அது உலக இயற்கை. சில பேர் இருக்கான், நீங்க என்னதான் அன்பு காட்டினாலும் கல்லு மாதிரி இருப்பான், அவனுக்கு ரெண்டு தரம் காட்டலாம் மூணு தரம் காட்டலாம், இங்க போடான்ட்டு போக வேண்டியதுதான். இப்ப அன்புக்கு லட்சணமே பிரதிபலிக்க வேணும், பிரதிபலித்தல் அன்புக்குரிய அவசியம். இப்ப பாருங்க, உலகத்திலே எல்லாமே ஓரளவு பிரதிபலிக்கும், கல்லை தவிர. கல்லு கல்லிலே ஏதாவது பிரதிபலிப்பு வருமா? விருட்சம் கூட ஓரளவு பிரதிபலிப்பு உண்டு, அது ஓரறிவு ஜீவன். விருட்சத்துக்கு கூட ஒரு பிரதிபலிப்பு உண்டு, ஆனால் கல்லுக்கு எந்த பிரதிபலிப்பும் இல்லை. எந்த பிரதிபலிப்பும் இல்லாத ஒரு கல்லுக்காக தன் கண்ணையே பிளந்து ஒருத்தன் அப்பினான் என்று பார்த்தவுடனே சுந்தரர் நினைக்கிறார், இது எப்பேற்பட்ட அருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பிரதிபலிப்புள்ள ஒருவருக்கு நாம நம்ம பிள்ளைக்கு செய்வோம், தாய்க்கு செய்வோம், யாராவது நம்ம மேல அன்பு கொண்டவருக்கு செய்வோம். அப்ப பிரதிபலிப்பே இல்லாத கல்லுக்கு ஒருத்தன் கண்ணை பிடிங்கி அப்பினான் என்று நினைச்சோனே இது எப்பேற்பட்ட அருளாக இருக்க வேண்டும் என்று நினைச்சார் சுந்தரர். இவ்வளவு அருள் இருக்க வேண்டும் என்றால் இவனுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் என்று நினைச்சார். இவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் என்றால் இவனுக்கு எவ்வளவு ஒழுக்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். எவ்வளவு ஒழுக்கம் இருக்க வேண்டுமானால் இவனுக்கு எவ்வளவு அறிவிருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். எவ்வளவு அறிவிருந்திருக்க வேண்டுமானால் இவனிடம் எவ்வளவு கல்வி இருந்திருக்க வேண்டும் என்று நினைச்சார். இவ்வளவு இந்த பிறவியில் இல்லை, ஏதோ பிறவியில இருந்திருக்க வேண்டும். அதை தெரிஞ்ச உடனே இவ்வளவு அருள் இருந்தபடியா இவன் பெரிய படிப்பு ஏதோ பிறவியில படிச்சிருக்கான் என்று சொல்ல நேரத்துக்காகத்தான் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் என்றான். இந்த பிறவியில அவனுக்கு படிப்பே இல்லை, ஆனா படிப்புல இவன் தான் பெரியவன் என்று சுந்தரர் உறுதிப்படுத்துகிறார். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, இந்த அஞ்சு இந்த நிலை சொன்னேனே, கல்வி, அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள் என்று சொன்னேனே, இந்த வரிசையிலே ஏதோ ஒரு ஸ்டெப்ல நீங்க இருந்தா முதல் பிறவியில அதை பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ இந்த கல்வியினுடைய முடிவை சொல்வதற்காக அடுத்த குறளை சொல்ற, கல்வியினுடைய பயன் என்ன? எப்பவும் நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, அறிவினுடைய பயன் அல்லது கல்வியினுடைய பயன் நல்வினையாலே நமக்கு சரியாக வந்து சேர வேண்டும். அதெல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டும், கடவுளை வேண்ட வேண்டும். படிச்சா போதாது, கல்வியினாலே மூன்று நிலை உண்டாகும். ஒன்று ஐயம், அடுத்தது தெரிவு, அடுத்தது தெளிவு. இந்த மூன்றும் உண்டாகும். ஐயம், திரிவு, தெளிவு. அது என்ன ஐயம், திரிவு, தெளிவு? ஒன்றும் இல்லை சார், வேற ஒன்றும் இல்லை. ஐயம் என்றால் ஒரு பாடத்தை படிக்கிறோம், திருக்குறளை படிக்கிறோம், ஒரு விஷயம் விளங்கல, அதுவோ இதுவோ என்று ஒரு ஒரு சந்தேகம் வருகிறது பாருங்கள், அதுக்கு ஐயம் என்று பெயர். ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்று கேட்டோன்னு அஞ்சா மூன்றாண்டு ஒருத்தன் நினைக்கிறான், இதுக்கு ஐயம் என்று பெயர். கல்வியினுடைய வெளிப்பாடு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, திரிவு என்று ஒன்று. என்ன தெரியுமா, ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு எத்தனை என்றோடனே ஒருத்தன் தெளிவா முடிவு செய்கிறான், அஞ்சு என்கிறான். ரெண்டு ரெண்டு அஞ்சுங்களா? ஆனா அவனுக்கு தெளிவா இருக்குது, அது அஞ்சு என்று முடிவு. இதுக்கு திரிவு என்று பெயர். அதுவா இதுவா என்று நினைப்பது ஐயம், அதை இதாய் நினைப்பது திரிவு. இது ரெண்டு ஸ்டெப்பையும் எவன் கடக்கிறானோ அவனுக்கு தான் தெளிவு பிறக்கும். இதைத்தான் ஐயம் திரிவறக்கற்றல் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, ஐயம் திரிவு அறக்கற்றல். இது ரெண்டும் இல்லாம போனாதான் தெளிவு வரும். கல்வி கற்கிற பொழுது ஐயமும் இருக்கக்கூடாது, திரிவும் இருக்கக்கூடாது. ஐயம் இருந்தாலும் பருவாயில்லை, திரிவு இருக்கப்படாது. அதுவா இதுவா என்று சந்தேகம் இருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சரியாக விட்டுருவான். அதை இதுவாக நினைச்சாண்டா இவன் வாழ்நாள் முழுக்க சரியா படிக்க முடியாது. ஆகவே கல்வி கற்கிற பொழுது ஆண்டவனே எனக்கு தெரிவும் ஐயமும் வராமல் தெளிவை கொடு என்று கேட்டு கற்க வேண்டும். அப்போதான் அதை வைத்துக் கொண்டுதான் இவர் சொல்லுகிறார், நீ படிக்க போறாயா, கற்றதனால் ஏதோ ஒரு பயன் வேண்டுமே, அந்த பயன் என்ன? முடிவு பயன் தான் சொல்ல வேண்டும். ஒருத்தன் சீனி ஃபேக்டரி வைக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்கிறோம், எப்படி சார் இது சீனி ஃபேக்டரி வச்சுங்க, நல்ல சக்கை கரும்பு சக்கை நல்லா வெளிப்படுது, இது பயனா? இது இவன் எடுத்த நோக்கத்தினுடைய பயன் இல்லை, இடைப்பயன் தான். இதை சொல்லக்கூடாது, முடிவு பயன் சொல்ல வேண்டும். அப்ப கல்வியினுடைய பயன் என்ன? நான் சொன்ன வரிசையின்படி கடவுளை அடைதல் தான் கல்வியின் பயன். அதனாலே அடுத்த குறளிலே திருவள்ளுவர் சொல்கிறார், கற்றதனால் ஆய பயன் என்கொள். ஒரு கேள்வி எழுப்புகிற, என்கொள் என்றால் என்ன என்று அர்த்தம். கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாளறிவன் நற்றால் தொழார் எனின். நாங்கள் எல்லாம் நூலறிவு கொண்டவர்கள், அவன் வாளறிவு கொண்டவன். அந்த இறைவனுடைய பாதத்தை தொழாவிட்டால் கல்வியினுடைய பயன் இல்லை என்று இரண்டாவது குறளிலே அதை சித்தாந்தப்படுத்தி சொல்லுகிறார். இப்போ நாங்கள் அந்த குறளை இனி படிப்போம்.
கற்றதனால் ஆய பயன் என். எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது? வாளறிவன் நல்தால் தொழார் எனின் மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின் எவன் என்னும் வினா பெயர்.
அதுல நிறுத்துங்க, இது இது இனி இதுக்கு மேல வர்றது உரை குறிப்பு. இவ்வளவும் உரை. அது சில நூல்களில் பிரிச்சே அடிச்சிருப்பார்கள், சில நூல்களில் சேர்த்தே அடிச்சிடறார்கள். இப்போ பாருங்க, திருப்பி படியுங்க, அதை அந்த உரையை படியுங்க.
கற்றதனால் ஆய பயன் என். எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது?
இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் கவனிக்க வேணும்னு நான் சொல்கிறது இதுதான். இந்த கல்வி முறையில் இதில் பரிமேலழகர் குறளில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ நாம் கவனிச்சிருக்க மாட்டோம், அப்படி கவனித்து படித்த பழக்கம் இல்லையே. என்ன குறளில் என்ன இருக்குது? கற்றதனால் ஆய பயனின், அப்படித்தான் திருக்குறளில் இருக்குது. இவர் என்ன எழுதுறார்? எல்லா நூல்களையும் கற்றுன்னு எழுதுறார். எல்லா நூல்களும் எங்கேயாவது குறளில் வந்திருக்கா? ஏன் அதை எழுதுகிறார் என்றால், எந்த கல்வியை படித்தாலும் நீ கட்டாயம் சமயம் படிக்க வேணும், தமிழ் படிக்க வேணும் இல்லை, நல்லா பிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, கடவுளை தொட்டாதான் அந்த கல்வியினுடைய பயனும். ஏனென்றால் அறிவு என்கின்ற ஒரு பெரிய மேகத்தினுடைய துளிகள் தான் கல்வி கூறுகள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு துளி விழும், அங்கே ஒரு துளி விழும், அங்கே ஒரு துளி விழும், அது ஒவ்வொரு துளியாக இருக்குமே தவிர எல்லாம் மேகத்தில் இருந்து வருவது. மேகம் என்பது அறிவு, அதனுடைய கூறுகள் தான் கல்வி. நீ எந்த கல்வியை கற்றாலும் அந்த மேகத்திலே இருந்துதான் அது பிறந்திருக்கும். அப்ப கல்வி கூடாக நீ எதை தொடுவாய்? அறிவை தொடுவாய். அறிவு எதை தொடும்? கடவுளை தொடும். ஆகவே சமயம் படிச்சு தான் கடவுளை தொட வேணும்னு ஒரு அவசியம் கிடையாது. பிசிக்ஸ் படிச்சு கடவுளை அடையலாம், கெமிஸ்ட்ரி படிச்சு கடவுளை அடையலாம். நல்ல ஆழ கற்றால் அதனூடாக அறிவை தொட்டு அறிவு கூடாக மேலே நான் சொன்ன படிமுறைகளிலே கடவுளை ஒருவன் தொடுவான். பல பேர் நினைக்கிறார்கள் சமய பாடம் படித்து தேவாரம் படித்தாதான் கடவுளை அடையலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிற மாதிரி எந்த பாடத்தை படித்தாலும் அதற்கூடாக கடவுளை தொட வேண்டும். அதை நினைவூட்டுவதற்காக குறளிலே இல்லாத ஒரு சொல்லை கொண்டு வந்து புகுத்துகிறார். என்ன சொல்? வாசிங்க திருப்பி.
எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு.
எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு. இன்ன நூல் என்று இல்லை, எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு
அக்கல்வி அறிவான் ஆன பயன் யாது? வாளறிவன் நல்தால் தொழாறு எனின் மெய்யுணர்வினை உடையானது.
வாளறிவு என்பதற்கு அர்த்தம் எழுதுகிறார் பாருங்கள், மெய்யுணர்வினை உடையான். எங்களுடைய உணர்வு புகுத்தப்பட்ட உணர்வு, அவனுடைய உணர்வு இயல்புணர்வு, அதனாலே அது மெய்யுணர்வு.
மெய்யுணர்வை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின்.
நல்ல தாள்களை தொழாராயின் கற்றதனாலாய பயனென் என்று அந்த பொருளை முடித்துக் கொள்கிறோம். இனி உரை குறிப்பு எழுதப் போகிறார், அதை படிப்போம்.
எவன் என்னும் வினா பெயர் என் என்று ஆய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது.
ஒரு வசனத்திலே பல விஷயம் சொல்றார். இந்த குறள்ல எப்படி இருக்கிறது? கற்றதனால் ஆய பயன் என். இந்த என் என்ற சொல் பழைய காலத்திலே பிரயோகத்திலே இல்லை. எவன் என்ன என்று கேள்வி கேட்கிறோமே, அந்த காலத்திலே எவன் என்றுதான் சொல்வார்கள். எவன் என்றால் நாங்கள் இப்ப ஆட்களை குறிக்கிற மாதிரி இல்லை. கற்றதனால் ஆய பயன் எவன் என்றால் என்ன? இங்கே எவன் என்று போடாமல் என் என்று போட்டிருக்கிறது. அதனால என்ன சொல்லுகிறார் என்றால், அது எவன் என்ற சொல் தான் சுருங்கி என்னென்று நிற்கிறது என்று படித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு விளக்கம். இல்லாட்டி அந்த காலத்தில் இந்த பிரயோகம் என்னென்று சொல்ற பிரயோகம் இல்லை. படித்ததனால் என்ன பயன் என்ற என்ன என்ற சொல்லுக்கு எவன் என்ற பிரயோகம் பயன்படுத்தினார்கள். இங்கே என்னென்று நிற்பது என்ன என்ற சொல் தான் என்னென்று நிற்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். இங்கு வாசிங்க,
கொல் என்பது அசைநிலை.
முதல் முதல் வசனத்தை வாசிங்க.
எவன் என்னும் வினா பெயர் என் என்று ஆய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது.
இங்க பாருங்க, எவன் என்று வந்திருக்க வேண்டியது என்னென்று இன்மை குறித்து நின்றது என்கிறார். இங்க பாருங்க, இதுல என்ன சொல்றார்? கற்றதனாலாய பயன் என். வினா கேள்வி கேட்கிறார். நம்ம பார்த்து கேள்வியே, படிச்சதுனால என்னடா பிரயோசனம்? உடனே நாங்க இதுக்கு என்ன பொருள் சொல்ல? திருவள்ளுவருக்கே தெரியல சார், நம்ம கேட்கிறார் சார் சொல்லுவான் சில பேர். என் குரல்ல அப்படித்தானே இருக்கு, நம்ம கேட்கிறார் திருவள்ளுவர். அப்படி இல்லை, சில நேரத்திலே கேள்வியாக சொல்வது இல்லை என்பதை சொல்வதற்கு வந்து நிற்கும். ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்வானா என்ன கேட்கிறேன்? ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்வானா? இப்ப நான் கேள்வி கேட்டனா பதில் சொன்னேனா? கேள்வி கேட்கிற முறையிலே பதில் சொன்னேன். நான் சொல்றது ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்வானா என்றால் கேள்வி அல்ல, வாழ மாட்டான் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். கற்றதனாலாய பயன் என் என்று கேட்டதன் மூலம் பயன் இல்லை என்பதை சொல்லுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. அது என்னென்று வினாப்பெயராய் இன்மை குறித்து நின்றது. அதனாலே வேற பயன் இல்லை என்று சொல்ல வந்ததே தவிர அவருக்கு டவுட்ல எங்களை கேட்கிறாருன்னு நினைச்சிட இல்லை என்பதை என்னென்ற வினாப்பெயர் மூலம் அவர் உறுதிப்படுத்துகிறார் என்கிறார்.
இன்று இன்மை குறித்து நின்றது. கொல் என்பது அசைநிலை.
இதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க குறள்ல படித்த பொழுது படித்தீர்கள், கற்றதனாலாய பயனின் கொல் என்று இருந்தது. இவர் என் என்று வச்சுட்டு பொருள் சொல்லிட்டார், கொல்ல விட்டுட்டார். இந்த கொல்ன்றது என்ன? இதை கொஞ்சம், இந்த அசைநிலை என்பது அங்கங்கே இனி குறளில் வரப்போகுது, இங்கே விளங்கப்படுத்திடுறேன், இனி நீங்களா விளங்கிக் கொள்ளலாம். இந்த பாட்டு ஓசை என்று ஒரு ஓசை இருக்கிறது. இப்போ வெண்பா இப்படி இருக்க வேண்டும், குரல்பா இப்படி இருக்க வேண்டும், விருத்தம் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை, ஒரு ஃப்ரேம். இந்த வரையறைக்குள்ளே பாட்டு சொற்களை அமைக்க வேண்டும், சொல்லுக்குள்ளே பொருள் அமைக்க வேண்டும். இது கவிதை இப்போதான் எல்லாரும் கவிதை எழுதுறபடியா கஷ்டம். கவிதை எழுதுறதுல இருக்க கஷ்டம் என்னென்றால் பழைய காலத்தில் யாப்பு இருந்தது. யாப்பு என்றால் கட்டு, சொல்லுகளை கட்ட வேண்டும். ஒரு ஓசை குழம்பாமல் எல்லா வரியும் இருக்க வேண்டும். இப்ப தோடுடைய செவிகன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, இந்த ஓசையை கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க. காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தவனை ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமா புறமேவிய பெம்மான் இவன் என்று அத்தனையும் ஒரு ஒரு சரியான ஒரு ரூலர் வச்சாலந்தான் அந்த ஓசையில நிக்குது. ஓசைக்கு ரூலர் வச்சாலந்தான் அந்த அளவுல நிக்குது. இதுதான் யாப்பு. யாப்புக்குள்ளே புலவன் செய்தி சொல்ல வேண்டும். பாட்டு அமைப்புக்குள்ளே சில நேரத்திலே இவனுக்கு சொல்ல வந்த விஷயத்தை ஒரு பாட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் போய்விடும் பொருளை. அப்படி சொல்ல முடியாமல் போனா என்ன செய்வான்? அந்த பொருள் மிச்சத்தை அடுத்த பாட்டிலே சொல்வான். நீங்க அந்த புஸ்தகங்களை எடுத்து பார்த்தா தெரியும், பாட்டு எழுதிட்டு அடுத்த பாட்டு குலகம் என்று எழுதுவார்கள். கொம்பள உலானா போட்டு குலகம். குலகம்டா என்னன்னா அங்க பொருள் முடியல, அடுத்த பாட்டுல அந்த பொருள் தொடருதுன்னு அர்த்தம். எவ்வளவு நேர்மையானவன் பாருங்க, ஒரு பா நாமனா அதுலயே விட்டுட்டு அங்காலையும் கூட போயிருவோம். பாட்டிலே பொருள் முடியவில்லை, பொருளை முடிக்க வேணும், அதுக்கு பாட்டோசை இடம் தரவில்லை, அடுத்த பாட்டிலே அந்த பொருளை சொல்வான், அதுக்கு குலகம் என்று போட்டால் பொருள் தொடருகிறது என்று அர்த்தம். ரொம்ப கெட்டிக்கார புலவன் சில பேருக்கு என்ன ஆகும் என்று கேட்டால், பொருள் முடிஞ்சு போம் சொல் முடியாம நிற்கும். ஒரு வரியை எழுதுறாண்டு வைங்க, பொருள் முடிஞ்சு போம் சொல் முடியாது. அப்ப ஓசையை நிரப்ப வேணும், அப்பதானே ஒரு பாட்டாக அமையும், கவிதையாக அமையும். ஓசையை நிரப்ப வேணும், பொருள் முடிஞ்சு போச்சு, அப்ப சொல் முடிஞ்சு போச்சு, ஓசை நிரம்ப இல்லை. என்ன செய்வார்? சும்மா ஒரு சொல்ல அதுல போட்டு சும்மா அதுல அடைச்சு விடுவார். உங்களுக்கு தெரியுமா, இந்த தச்சு வேலை செய்கிறவர்கள் இப்படி வர்ற பொழுது ரெண்டு இப்படி மரத்தை பொருத்துவார்கள், சின்ன இடைவெளி ஒன்று வந்துட்டு அதுல ஒரு கட்டை வச்சு அடிச்சுட்டு அது இருக்கும், அப்பதான் அந்த இறுக்கமா இருக்கும். அதுபோல கவிதையிலே ஒரு ஒரு சொல் நமக்கு இடைவெளி வந்து விட்டது, பொருள் முடிஞ்சு போச்சு, இடைவெளி வந்துட்டது, ஒரு சும்மா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு சொல்ல தூக்கி அதுல போட்டு அடைச்சு விடுவார். அப்படி அடைச்சால் அப்படி போடப்படுகிற சொல்லுக்கு பொருள் தேடாதே என்று அர்த்தம். அது சும்மா போட்டிருக்கு, அந்த இடத்துல சும்மா போட்டிருக்கு, அதுக்கு பொருள் இல்லை. அப்படி போடப்படுகிற சொல்லுக்கு அசை சொல் என்று பெயர். ஒரு சும்மா அது ஒரு அர்த்தம் இல்லாமல் அந்த சொல் நிற்கும். ஏன் போட்டார்கள் என்றால் அந்த பாட்டோசையை நிரப்புவதற்காக அந்த சொல்லை போட்டார்கள். இப்ப இந்த குறள் கற்றதனால் ஆய பயனின் பொருள் முடிஞ்சு போச்சு, வாலறிவன் நற்றார் தொலார் பொருள் முடிஞ்சு போச்சு, குரட்பாவுக்கு ஓசை முடியவில்லை, அதனால என்ன செய்தார்? கொல் என்ற சொல்ல சும்மா போட்டு விட்டார். அதுக்கு பொருள் தேடாதே, அது அசை சொல் என்பதை குறிப்பதற்காக கொல் என்பது வாசிங்க,
கொல் என்பது அசைநிலை.
அசைநிலை வெறும் அசைக்காக போட்டிருக்கிறார், இந்த சத்தத்துக்காக போட்டது. இது பல குறள்ல வரும், இன்ன சொல் அசைநிலை என்றால் அதுக்கு பொருள் தேடப்படாது என்று அர்த்தம். இப்ப அது புரிந்து கொள்ளுங்க. இது அது அடுத்த சொல்லுக்கு அது விளக்கம் சொன்னார். மேலே
பிறவி பிணிக்கு மருந்து ஆகலின் நற்றால் என்றார்.
இறைவனுடைய பாதத்தை நற்றால் என்று சொல்வதற்கு காரணம், தாள் என்று சொல்லி இருக்கலாமே, நெற்றால் என்று சொல்வதற்கு காரணம் பிறவியாகிய நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறபடியால் அதை நற்றால் என்று சிறப்பித்து சொன்னார் என்று அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்.
ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது.
ஆகம அறிவு என்ற உடனே நாங்கள் இந்த வேதம் ஆகமம் என்று நினைப்போம். ஆகமம் என்ற சொல்லுக்கு தமிழிலே நூல் என்று அர்த்தம். ஆகமம் என்றால் நூல். நூல் அறிவுக்கு என்ன பயன்? இறைவனை அடைந்து பிறவிப்பிணி அறுத்தல். அதுதான் நான் முதல் சொன்ன ஒழுங்கு, கல்வி அறிவு ஒழுக்கம் என்று சொன்னேனே, வீடு பேர் என்பது பிறவிப்பிணி அறுத்தல். அப்போ அதை வலியுறுத்துவதற்காக ஆகம் இந்த ஆகம அறிவு நூல் கல்வி கல்வியினுடைய பயன் பிறவி பெயன் அடைய வேண்டும், பிறவி பிறவியை அறுத்து இறைப்பதம் அடைய வேண்டும் என்பதை இந்த குறளிலே அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அப்போ என்ன இருக்குதுங்க அதில்? அப்போ முதல் குறளிலே முதல் கடவுளது விளக்கம் சொன்னார், ரெண்டாவது குறளிலே கடவுளுக்கு வடிவம் சொல்லிவிடுகிறார், கால் வந்துட்டது பாதம், அப்போ அடுத்த நிலை கடவுள் வந்துவிட்டார். கடவுளை கடவுளினுடைய நமக்குமான தொடர்பை சொல்வதற்கு அறிவு என்ற ஒன்று வேணுமானால் கல்வி வேண்டும், கல்வியினுடைய பயன் அறிவு, இந்த ஒழுங்கிலே போனால் கடைசி பயன் ஆண்டவனை அடைந்து பிறவியை நீக்குவது. அப்ப ரெண்டு குறளுக்குள்ளே கடவுள் பற்றிய பெரும் செய்தி சொல்லிவிட்டார். கடவுள் உலகத்திற்கு தலைமை தாங்குகிறான் ஒன்று, கல்வியினுடைய பயன் கடவுளை தொழுவது ரெண்டு, இனி அவர் இயல்பு சொல்ல வேண்டும். மூன்றாவது குறளிலே அதை சொல்ல போகிறார்.
மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார், எல்லா உலகிற்கும் மேலாய வீட்டு உலகின் கண் அழிவின்றி வாழ்வார்.
இது மூன்றாவது குறள். இந்த மூன்றாவது குறளை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறபடியால் இந்த நேரம் சுருங்கிவிடும்.